SBS தமிழ். வணக்கம் அரவிந்த் குமார் அவர்களே.
வணக்கம்.
நீங்கள் வந்து படித்தது வேதியியல், ஆனால் பணிபுரிவது வந்து ஊடகத்துறை, ஊடகவியல் சம்பந்தமாக, பின்பு எழுத்தாளராகவும் பரிமாணம் எடுத்திருக்கின்றீர்கள். எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா?
எங்களுடைய வீட்டில் என்னுடைய பாட்டி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ரீடர். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் பாட்டி எப்போ பார்த்தாலும் புத்தகம் படிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் என்னுடைய அம்மா புத்தகம் படிச்சுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் என்னுடைய மாமா தாய் மாமா படிச்சுட்டு இருப்பாரு. திருமண பக்கம்லாம் எங்கள் வீட்டில் படிப்பாளிகளாக இருந்தாங்க. என்னுடைய 4வது வயசுலேயே என்னை வந்து அவங்க லைப்ரரிக்கு போகுது, லூனத்துக்கு கூட்டும்போது என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போதெல்லாம் புத்தக வாசிப்பாக இருந்தது எனக்குள்ள பெரிய புத்தக வாசிப்பு ஏற்படுத்திடுச்சு. நான் 5வது வகுப்பு படிக்கும்போது பொன்னியின் செல்வனை முழுசா எல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சிட்டேன். ஸோ எங்களுடைய குடும்ப பின்னணி தான் என்னுடைய தமிழ் மீது கொண்ட ஆர்வமும் படிப்பு மீது கொண்ட ஆர்வத்துக்கும் காரணம். அதே என்னோட இன்னொரு தாய் மாமா வந்துட்டு அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அவர் வேதியியல் துறையில தான் அவரும் படித்தாரு. ஸோ தாய் மாமா வழியிலேயே என்னையும் அந்த கல்லூரியில சேர்த்துட்டாங்க. ஆனா நான் வேதியியல் வகுப்புல இருந்ததை விடவும் என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர் ராஜேந்திரனுடைய வகுப்புல தான் எப்போதும் இருப்பேன். அவர்கிட்டதான் சங்க இலக்கியங்களை முழுமையா முறையா கத்துக்கிட்டது. யாப்பிலக்கணம், தண்டி அலங்காரம்ட்டு அவரு தொடர்ச்சியாக அவர் கூட ஒரு உரையாடல் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதுதான் வந்துட்டு என்னுடைய தமிழ் ஆர்வத்துக்கு காரணம். அது படித்து முடிச்சிட்ட பிறகும் என்னுடைய வேதியியல் தொடர்பான வேலையில என்னால் உட்கார முடியல. ஊடகத்துறை பக்கம் தான் என் கவனம் திரும்பிட்டே இருந்தது. அதனால ஒரு நாள் ஊடகத்தின் துறையில நான் கால் வச்சேன்.
இப்ப நீங்க வந்து உங்களது 1வது கட்டுரை தொகுப்பு வனம் வானம் வாழ்க்கை என்று நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள். அதன் பின்னரான உங்களது எழுத்து பணி பற்றி குறிப்பிடுங்கள்.
நான் தொடர்ச்சியா கவிதைகள் தான் என்னுடைய முதல் களமா இருந்தது. கவிதைகள் தான் நான் ஆரம்பத்துல எழுதிக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஆதவன் என்ற நண்பர் வந்துட்டு புதிய வாழ்வியல் அப்படின்ட்டு ஒரு மாத இதழ் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. அந்த இதழ வந்துட்டு ஏதாவது கட்டுரைகள் தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்ன கவிதையில இருந்து நம்ம கட்டுரைகள் பக்கமா அப்படின்னு நான் யோசிக்கும் போது சரி நம்ம எழுதலாமே சொல்லிட்டு எனக்கு இயற்கை சார்ந்த ஒரு தேடல். ஏன்னா எங்களுடைய பாட்டி வீடு நிறைய மரம் செடி கொடி இருக்க மாதிரியான பெரிய வீடு, கிணறு கிணறு எல்லாம் இருக்கும். ஆனா அங்கிருந்து நாங்க அந்த வீட்டை வித்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை நாங்க வந்துட்டு குடியேறணும். அப்ப அந்த தாக்கம் எனக்கு ரொம்ப இருந்தது. இந்த பக்கம் திரும்ப மரம் இல்ல, செடி இல்ல, அணில் பார்க்க முடியல, கொய்யாப்பழம் சாப்பிட முடியலன்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. இயற்கையை சார்ந்த அது ஒரு ஈடுபாடு எனக்கு அப்ப ஏற்பட்டது. அதை ஒரு கட்டுரை தொகுதியா நான் எழுத ஆரம்பிச்சேன். அந்த புதிய வாழ்வில கிட்டத்தட்ட ஒரு வருடம் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு கட்டுரைன்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சு அதனை தொகுத்து நக்கீரன் பதிப்பகம் வந்துட்டு வனம் வானம் வாழ்க்கை அப்படின்ட்டு அது கட்டுரை தொகுதியா வெளியாகிச்சு. கட்டுரை தொகுதி எழுதி முடிச்ச பிறகு என்னுடைய உண்மையான ஆர்வம் என்பது சென்னை பத்தி ஒரு பெரு நாவல் எழுதணும். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது வட சென்னை காசிமேட்ல, ஒரு மீனவ சமுதாயத்துல பிறந்த, ஒரு மீனவர் குடியிருப்புல பிறந்த ஒரு ஆள் நானு. அங்க திருமண பக்கம்லாம் நான் சென்னையை பத்தி பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நகரம். ஆனால் அதுல ஒரு பரதவர் குலம் வந்துட்டு ரொம்பவும் வேற ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகமா தான் இருந்தது. நான் சென்னையை பற்றிய கதைகள் புத்தகங்கள் வாசிக்கும் ஆரம்பிக்கும் போது எல்லாமே 1639 August 22 சென்னைக்கு ஆங்கிலேயர்கள் பிரான்சிஸ் தேவும் ஆண்ட்ரூ கோகனும் வராங்க. அவங்க தான் இந்த நிலப்பரப்பை வாங்கி இந்த இடத்துல சென்னைன்ற ஒரு நகரை வந்து ஸ்தாபிச்சாங்கன்ற மாதிரி தான் எல்லா புத்தகங்களும் துவங்குது. 1639 முன்னாடி இந்த கடற்கரை பிரதேசத்துல எந்த மீனவர்களும் இல்லையா, இங்க மக்கள் வாழவே இல்லையா, அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலோ, திருவற்றியூர் வடிவடையம்மன் கோயிலோ, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலோ, பழகாற்காடு ஏரியோ எப்படி இருந்திருக்க முடியும்? அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய சமூகம் இருந்திருக்கணும், அந்த மக்களுடைய வாழ்க்கை பதிவுகளை யாரும் கண்டுகொள்ளாமல் போயிருந்திருக்கணும். சோ நான் இந்த சென்னையோட குடிமகனா, அந்த மீனவ சமுதாயத்துல பிறந்த ஒரு மானா, என்னோட கடமை என்பது சென்னையோட வரலாறு எல்லாரும் 1639 தானே தூங்குறாங்க, அது கூடாது. முடிந்தவரை சென்னையோட வரலாறு ஒரு 1000 வருடத்திய வரலாறு இல்ல ஒரு 2000 வருடத்திய வரலாறு நம்ம தரவுகளா திரட்டணும்ட்டு ஒரு 5 வருட காலம் அதுக்காக நான் அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கேன். கோயில் கல்வெட்டுகள், சங்க இலக்கிய பாடல்கள், அப்புறம் வரலாற்று ஆசிரியர் குறிப்புகள், பல மேற்கோள்கள், இப்படி எல்லாத்தையும் திரட்டி சென்னையோட வரலாற்றை ஒரு 1000 பக்கங்கள்ல ஒரு 1000 வருடத்திய வரலாறு கொடுக்கணும்ன்றதான் என்னுடைய நீண்டகால இலக்கு. அதுக்கான கதைகளை திரட்டும் பொழுதுதான் சின்ன சின்னதா நிறைய கதைகள் எனக்கு நெய்தல் சாமிகள், கடற்கரையோட சிறுதெய்வங்களை பத்தி நிறைய கதைகள் எனக்கு கிடைச்சது. அதை அத்தனை தொகுத்துட்டு தான் வந்திருந்தேன். அப்படி தொகுத்து வரும்பொழுதுதான் இதெல்லாம் நம்ம சிறுகதையா எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. இந்த வருடம் மார்ச் 5 துவங்கி July 13 வரை 110 நாட்கள்ல மொத்தம் 20 சிறுகதைகள் எழுதி, அந்த 20 சிறுகதைகளும் தமிழ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு இணையதளத்துல சிறுகதை இலக்கிய பகுதியில வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 18 சிறுகதைகள் வந்துட்டு அந்த இணையதளத்திலே இருக்கு, 2 சிறுகதைகள் வந்துட்டு அச்சில வந்தது. ஸோ அந்த குறுகிய காலத்துல திடீர்னு ஒரு ஊக்கம் மாதிரி எனக்குள்ள அது எழுதிய திறன்ற ஆர்வம் வரவே கடகடன் எழுதப்பட்டது அந்த 18 சிறுகதைகள்.
சரி, உங்களது நாவல் விரைவில் வெளிவர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இப்பொழுது உங்களது பத்திரிகை துறை ஊடக பணி பற்றி பார்த்தால், நீங்கள் சன் டிவி, தந்தி டிவி, காவேரி செய்தி தொலைக்காட்சி என்று பல வருடங்களாக செய்தி ஆசிரியராக எல்லாம் நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள் இல்லையா? உங்களது இந்த ஊடக வாழ்க்கையில் நீங்கள் செய்த பங்களிப்பில் மிக திருப்தியாக இருந்தது என்று கேட்டால் எதை சொல்வீர்கள்?
அடிப்படையில் நான் அச்சு ஊடகத்தில் மாலை சுடர் அப்படின்ற ஒரு அச்சு ஊடகத்தில் ஒரு சினிமா ரிப்போர்ட்டராக தான், ஒரு சினிமா செய்தியாளனாக தான் என்னுடைய கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் ஆரம்பிச்சிது. அங்கே ஒரு 3 வருடம் அச்சு ஊடகத்தில் முழுமையாக பிழைத்திருத்தினரா, செய்தி சேகரிப்பவரா, செய்தி எழுதுபவரா, தலைப்புகள் போடுறவரான்ற மாதிரி படிப்படியாக அந்த இடத்துல வந்துட்டு, அதுக்கப்புறம் சன் டிவியில் தான் முதல்ல என்னுடைய காட்சி ஊடகம் வந்துட்டு சன் டிவியில் தான் ஆரம்பிக்குது. சன் டிவிலையும் சப் எடிட்டராக ஜாயின் பண்ணி அந்த இடத்துலையும் அவுட்புட் ஹெட்ன்ற மாதிரி ஒரு போஸ்டிங் வரும். சன் டிவியை தொடர்ந்து கேப்டன் நியூஸ்னு ஒரு 24 மணி நேர செய்தி தொலைக்காட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நடிகர் விஜயகாந்துடைய தேமுதிக என்ற கட்சியுடைய அதிகாரப்பூர்வ 24 மணி நேர ஒரு செய்தி தொலைக்காட்சி உருவாக்கணும்னு என்ன சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க போயிட்டு அந்த செய்தி தொலைக்காட்சி உருவாக்கி கொடுத்தது. அதைத் தொடர்ந்து தந்தி டிவி, அதைத் தொடர்ந்து காவிரி டிவி, இப்பொழுது நியூஸ்ஜே. இதில் முக்கியமா நான் மறக்க முடியாது, இல்லாட்டி நான் விரும்பி பண்ணது அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்லலாம். கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில வந்துட்டு மிக இளம் வயதுல, என்னுடைய 31 வயதுலயே நான் செய்தி ஆசிரியரா அந்த தொலைக்காட்சியில நான் போய் வேலைக்கு சேர்றேன். என்னை நம்பி அந்த பொறுப்பு கொடுக்கும்போது அதனுடைய ஒரு வாழ்நாள் கனவா இருந்தது. அந்த விஷயத்த நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்றதுனால முழுக்க முழுக்க ஒரு இளம் பட்டாளத்தை, அப்பொழுதுதான் கல்லூரி முடிச்சுட்டு வந்த அப்படிப்பட்ட நபர்களை தேர்வு செஞ்சு அவங்கள ரிப்போர்டராகவும், அவங்கள சப் எடிட்டராகவும், அவங்கள கேமராமேனாகவும், அவங்கள செய்தி வாசிப்பாளராகவும், செய்தி எழுதுறவர்களாகவும், கிட்டத்தட்ட ஒரு 250 பேரை நானே தமிழ்நாடு முழுமைக்கும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த செய்தி தொலைக்காட்சி முதல் முதலா ஒளிபரப்பு அந்த துவக்கின நாள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உத்வேகமும் உற்சாகமும், நான் மனசோர்வு அடையும் போதெல்லாம் அன்னைக்கு நீ உன்னால பண்ண முடிஞ்சதில்ல, இப்ப இருக்கிற தடைகள் உன்னால தாண்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சது. அடுத்தது தந்தி டிவியில 2014 பொது தேர்தலப்போ பிரதமர் நரேந்திர மோடி வந்து பாஜக வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு. அப்போ தமிழ்நாட்டோட எந்த கட்சிகள்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தந்தி தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி நாங்கள் பண்றோம். அது வந்துட்டு 40-க்கு 40 அந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பிட்டு அதை நான் தான் உருவாக்கினேன். அந்த நிகழ்ச்சி உருவாக்கத்துல அடிப்படையில் நான் சொன்னது, கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க மோடியோட அலை வீசினாலும் தமிழ்நாட்டுல தேசிய கட்சிக்கான வாய்ப்பு வெகுவாக குறைவா இருக்கும், குறிப்பா ஆளுகின்ற அதிமுக வந்துட்டு பெருவார இடங்களை வெற்றி பெறுகிற வாய்ப்பா தான் நான் மக்கள் மனசை படித்தேன்னு சொல்லும் போது யாரும் அதை நம்பவே இல்லை. ஆனா முடிவுகள் வந்து தேர்தல் முடிவுகள் அப்படிதான் இருந்தது. அதே போல காவிரி தொலைக்காட்சியில ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் போட்டிட்டாலும் அறிமுக வேட்பாளரா களம் கண்ட டிடிவி தினகரன் தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது வெற்றி வாய்ப்பு இருக்கிற பின்னணி அது அவர் என்ன யுக்தியில கையாண்டாங்கன்னு சொல்ல வரல. ஆனா களத்துல இருந்த அடிப்படையில நாங்க ஒரு கருத்து கணிப்பை நடத்தி மக்கள்கிட்ட பேசும்பொழுது எங்களுக்கு கிடைச்ச தகவல் அதுதான். சோ இந்த 3 விஷயங்களும் இந்த ஊடகத்துறையில எனக்கு ரொம்ப முக்கியமானது.
சரி, இப்போ தமிழ் ஊடகவியலாளர்கள் அல்லது பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையில் ஆங்கில ஊடகத்தில் வேலை செய்பவர்களோடு ஒப்பிடுகின்ற போது ஆங்கிலத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவமும் அவர்கள் ஈட்டுகின்ற வருமானமும் அவ்வளவாக தமிழ் துறையில் இருப்பவர்களுக்கு கிடைப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இல்லையா? நீங்கள் வந்து எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பக்குவம் வந்து வந்துவிட்டதா? இப்போது இரண்டையும் ஒன்றாக பார்க்கின்ற அந்த பக்குவம் வந்துவிட்டதா, அல்லது அந்த வேறுபாடு பாகுபாடு இன்னும் தொடர்வதாக படுகின்றதா?
நீங்கள் குறிப்பிட அந்த வேறுபாடு இன்றளவும் இந்த நொடி வரை இருக்கதான் செய்யுது. ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியுடைய மனநிலையிலேருந்து நம்ம இன்னும் முழுமையை மீறலைன்றதான் நான் நினைக்கிறேன். ஆங்கில ஊடகத்துல தொலைக்காட்சியோ இல்லை அச்சு ஊடகமோ எதுவாக இருந்தாலும் அதுல வரக்கூடிய செய்திகளுக்கு அதுல வரக்கூடிய நம்பகத்தன்மை மக்கள் நம்புறது, அது எப்படிப்பட்ட செய்தின்றது சீர்தூக்கி பார்க்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஹிந்துல வந்துட்டு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு, டெக்கான் கிரானிக்ல வந்துட்டுன்ற மாதிரி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டைம்ஸ் நோ தொலைக்காட்சியில் வந்துச்சு, இந்தியா டுடே டிவியில் நாங்கள் பார்த்துட்டோன்ற மாதிரி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தமிழில் இருக்கும்போது ஊதிய அளவிலும் வேறுபாடு இருக்கு, நம்பகத்தன்மை அளவிலும் வேறுபாடு இருக்கு, சமூகத்தில் மதிப்பீடு அளவிலும் ஒரு வேறுபாடு இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழில் எழுதி அது 2 பட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு அவலநிலை இன்னும் இருக்க தான் செய்யுது.
சரி, நீங்கள் வந்து பல சிறுகதைகளை எழுதியிருக்கின்றீர்கள், உங்களது நாவலுக்கு முன்னோடியாக எழுதியிருக்கின்றீர்கள். அந்த சிறுகதைகளில், அந்த 18 கதைகளில் உங்களது மனதை மிகவும் பாதித்த கதை சம்பவம் என்று கேட்டால் எதை சொல்வீர்கள்?
ஒரு 3 கதையை சொல்லலாம். 1, தேசம்மா என்ற ஒரு சிறுகதை. தேசம்மா என்பதுன்னா, தேசம்ன்றது ஒரு கடல்சார் சிறு தெய்வம். அந்த ஒட்டுமொத்த கடற்கரை பகுதியிலையும் அந்த தேசமா என்ற பேர்ல நிறைய சின்ன சின்ன கோயில்கள் நாம் பார்க்க முடியும். அந்த ஒரு புராணிக கதை, இந்த தேசமா என்ற கதாபாத்திரம் யாரு, ஏன் அவங்க வந்துட்டு தெய்வமா கருதப்பட்டாங்கன்ற மாதிரியான ஒவ்வொரு பகுதியும், பழவேற்காட்டுல தேசமா பத்தி ஒரு கதை இருக்கு, காசிமேட்ல தேசமா பத்தி ஒரு கதை இருக்கு, அப்படியே இன்னும் வந்து நீங்க கீழே இறங்கினா தமிழ்நாட்டுல நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தூத்துக்குடின்ட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கதை இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் ஒரு மைய இழையா தேசமா என்ற பேர் இழையொழிட்டு இருக்கு. அவங்களை பற்றி அந்த கதைகளை கேட்கும் பொழுது அது உண்மையா நடந்திருக்குமா இல்லையா அப்படின்றத என்னுடைய கற்பனை கலந்து எழுதப்பட்ட சிறுகை தான் தேசம்மா. ஸோ நான் பிறந்த மண் அந்த சார்ந்த என்னுடைய முதல் சிறுகதை என்ற தேசம் என்ற அடிப்படையில இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிறுகதை. அடுத்தபடியா மஞ்சு வாரியர் அப்படின்ற ஒரு சிறுகதை, நார்கோயில் பக்கத்துல திருவிட்டார் திருவந்தபுரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல நடக்கக்கூடிய ஒரு கதையாது. உண்மையில அந்த கதையுடைய நாயகி நான் வாழ்க்கையில சந்தித்த ஒரு பெண். அவங்ககிட்ட ஒரு சந்தர்ப்பம், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு புள்ளி மட்டும் எடுத்துக்கிட்டு மீது எல்லாம் என்னுடைய கற்பனைகளையும் நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல கண்ணால பார்த்ததிலையும் காதால கேட்டதையும் கற்பனையும் கலந்து எழுதப்பட்ட அந்த சிறுகதை வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தது. கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த கதையை படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 பேராச்சு எனக்கு போன் பண்ணி பேசியிருப்பாங்க, எங்க ஊரை பத்தி எழுதிருக்கீங்க, நீங்க நாகர்கோயில பிறந்தீங்களா, திருவனந்தபுரத்துல பிறந்தீங்களா, நீங்க இங்க வளர்ந்தீங்களா, உங்களுடைய சொல்லாடல்களும் வித்தியாசமா இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே இருக்கு, நீங்க காசிமேடுன்னு சொல்றீங்களா, நம்ப முடியல அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கொடுக்க அந்த உற்சாகம் வந்துட்டு அந்த மஞ்சுவாரியர் மாதிரி எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துச்சு. அதி முக்கியமான சிறுகதை கடைசி சொத்து. சிலப்பதிகாரத்தை ஏன் நாம வந்து மாற்று கோணத்துல பார்க்க கூடாது அப்படின்ட்டு முழுமையா அதை படிச்சு படிச்சு எனக்கு இப்படியே இருந்திருக்க கூடாதுன்ற ஒரு கற்பனை எழுதும் பொழுது அந்த நடை வழக்கமான சிறுகதையிலிருந்து மாறின அந்த எழுத்து நடை என்பது நண்பர்கள் மத்தியில் ஒரு பரவான ஒரு வரவேற்பையும் பெற்றுச்சு, எனக்கு ஒரு மனநிறைவை தந்துச்சு. இந்த கடைசி சொத்து, தேசம்மா, மஞ்சு வாரியர், கடைசி சொத்து, இந்த 3-4 சிறுகதைகளும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிறுகதைகள்.
உங்களது கடைசி சொத்து என்ற சிறுகதையை தான் நாங்கள் ஒலி வடிவில் ஒளிபரப்ப இருக்கின்றோம். விரைவில் உங்களது எழுத்து பணி தொடர வேண்டும், உங்களது கனவு நூல் விரைவில் வெளியாக வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி.
நன்றி. நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil